அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையின் போது ஏற்பட்ட மின்தடையால் 3 பேர் உயிரிழந்துள்ளது குறித்த செய்தி.
இல்லை, இப்போ டெக்னிக்கல் பாயிண்ட், ஆக்சுவலி யூ வாண்ட் டு நோ வாட் டெக்னிக்கலி வென்ட் ராங், நோ க்வெஸ்சன் ஆஃப் நெக்லிஜென்ஸ் அட் ஆல்.
உத்தரப்பிரதேச மாநில முதல்வரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் பிபிசிக்கு அளித்துள்ள பேட்டி.
அகர் சர்க்கார்கே ஜரூரத் படேகி தோ தேகியே கோய் நீ சாஹேகா கி உத்தரப்பிரதேச ராஷ்டிரபதி சாசன் லாகு ஹோ பிஜேபி ரிமோட் கண்ட்ரோல் சே உத்தரப்பிரதேச.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவராக இருக்கும் டொனால்ட் டஸ்கை மீண்டும் தேர்வு செய்வது குறித்த சர்ச்சைக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் கூட்டம் தொடங்கியுள்ளது. தனது நாட்டைச் சேர்ந்த டொனால்ட் டஸ்க் மீண்டும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பிரஸல்ஸில் நடைபெறும் கூட்டத்தை கலைத்து விடுவதாக போலந்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அச்சுறுத்தியுள்ளார்.
Я не згоджу ще ніде на примат сили над засадами. Для Польщі є очевидно, що засадами ще не гандлюють.
சில ஆண்டுகளுக்கு முன்பு எதிர்க்கட்சியின் பிரதமராக செயல்பட்ட டஸ்கை போலந்தின் ஆளும் அரசாங்கம் மற்றும் ஜஸ்டிஸ் கட்சி சமரசத்திற்கு இடமின்றி எதிர்க்கிறது. பூமி வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணம் கரியமில வாயு என்பதை தான் ஒப்புக்கொள்ளவில்லை என அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமையின் புதிய தலைவர் ஸ்காட் ப்ரூட் தெரிவித்துள்ளார். அமெரிக்க செய்தி தொலைக்காட்சி நிறுவனமான CNBC பேசிய அவர் இதுகுறித்து மேலும் ஆய்வுகள் தேவை என தெரிவித்துள்ளார். பூமி வெப்பமடைதல் தூண்டும் வாயுக்களை குறைக்க கோரும் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் ஒரு மோசமான ஒப்பந்தம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பின் வலிமை வாய்ந்த பகுதியாக கருதப்படும் ரக்காவில் IS அமைப்பினருக்கு எதிராக திட்டமிட்ட தாக்குதலை வலிமைப்படுத்த கூடுதலாக பல நூற்றுக்கணக்கான அமெரிக்க படைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக IS அமைப்பினருக்கு எதிரான அமெரிக்க தலைமை கூட்டணியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சமீப காலங்களில் கடற்படையினரின் பீரங்கி படைப்பிரிவு மற்றும் ராணுவ ரேஞ்சர்கள் அடங்கிய 400 பணியாளர்கள் சிரியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க விமானப்படை கர்னல் ஜான் டோரியன் தெரிவித்துள்ளார். இனக்கலவரத்தில் பலரும் இறந்துள்ள நைஜீரியாவின் தென்மேற்கு நகரமான இலே இஃபியில் 3 நாட்களுக்கு காலை முதல் மாலை வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை அன்று உள்ளூர் யூர்பா மற்றும் அவுசா இன மக்களிடையே மோதல்கள் வெடித்தன. பெரும்பாலும் அவுசா இன மக்கள் வடக்கு பகுதியில் இருந்து பொருளாதார வாய்ப்புகளுக்காக இந்நகரத்தில் குடியேறியவர்கள். இந்த கலவரம் பற்றி இலே இஃபி நகரில் வசிப்பவர்களில் சிலர் BBC குறிப்பிடுகளில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கென்யாவில் 3 மாதங்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களை மருத்துவமனைகள் பணி நீக்கம் செய்ய தொடங்கியுள்ளன. வேலை நிறுத்தத்தால் நாட்டின் சேவை முடங்கியுள்ளது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களுக்கு பதிலாக கியூபா மற்றும் உள்ளூர் பணியாளர்களை பணியில் அமர்த்துவதாக அரசாங்கம் அச்சுறுத்தியுள்ளது. 150% அதிகமாக ஊதிய உயர்வை கோரி மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடகொரியாவிலிருந்து வெளியேற தடை விதிக்கப்பட்ட ஐநாவின் 2 பணியாளர்கள் உட்பட 11 மலேசியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதாக ஐநா தெரிவித்துள்ளது. உலக உணவு திட்டத்தால் பணியமர்த்தப்பட்ட இந்த இருவரும் வியாழக்கிழமையன்று பெய்ஜிங்கிற்கு வந்தடைந்துள்ளனர். வடகொரிய அதிபரின் ஒன்றுவிட்ட சகோதரர் கொல்லப்பட்டதை அடுத்து வடகொரியா மற்றும் மலேசியா ஆகிய 2 நாடுகளுக்கும் அந்நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வெளியேற பரஸ்பரம் தடை விதித்தனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். இன்று நீண்ட இந்திய கண்ணோட்டம். 20 நாட்களுக்கு மேலாக நெடுவாசலில் நடந்து வந்த ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டதாக செய்திகள் வந்துள்ள நிலையில் இதுகுறித்து மேலும் அறிய தற்போது நேரலையில் நமது செய்தியாளர் முரளிதரன் உள்ளார். அவருடன் பேசுவோம். முரளி, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டதாக செய்திகள் வந்துள்ளன, இது பற்றி சொல்லுங்களேன்.
நிச்சயமாக சிவகுமார், அதாவது நீங்கள் கூறியது போல நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக நடந்து வந்த போராட்டம் தற்போது தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்படுவதாக அந்த போராட்ட குழுவினர் அறிவித்திருக்கிறார்கள். இன்று காலை முதலே இதற்கான பேச்சுவார்த்தைகள் மிக தீவிரமாக நடந்து வந்தன. முதலில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசினார். அதற்கு பிறகு சற்று நேரத்திற்கு முன்பாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நெடுவாசலுக்கு சென்று பல்வேறு விஷயங்களை விலக்கி பேசினார். முதலமைச்சர் அளித்திருக்கும் வாக்குறுதியை பற்றி குறிப்பிட்டார். அதே போல இந்த நிறுவனங்கள் இயங்குவதற்கான அனுமதியை மாநில அரசு எந்த விதத்திலும் தராது, மாநில அரசு சில அனுமதிகளை தர வேண்டியிருக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு. அந்த அனுமதிகளை எல்லாம் தராது என்று முதலமைச்சர் சொல்லி இருப்பதை எல்லாம் சுட்டிக்காட்டினார். அது தொடர்பாக மாநில அரசு அளித்திருக்கும் வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டினார். மத்திய அரசிடமும் மாநில அரசு சில விஷயங்களை வலியுறுத்தி இருப்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி பேசினார். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நெடுவாசலைச் சேர்ந்த போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தை தற்போது தற்காலிகமாக பல்வேறு காரணங்களுக்காக அதாவது மாநில அரசு அளித்திருக்கும் வாக்குறுதி, மத்திய அரசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது, தேர்வுகள் நெருங்குவது, இது போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக கடந்த 22 நாட்களாக இங்க நெடுவாசல்ல நடந்துட்டு வந்த போராட்டம் வந்து முடிவுக்கு வந்திருக்குது. எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 15 நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த போவதாக செய்தி வந்தது. நாடு முழுவதும் 31 இடங்கள்ல இது அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் கூட முதன் முதலாக நெடுவாசல் இந்த திட்டம் துவங்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த செய்தி வெளியானதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் வலுவடைய தொடங்கி பிறகு 22 நாட்களுக்கு முன்பாக ஒரு நிரந்தரமான போராட்டமாக ஆரம்பித்தது. தற்போது அது தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது.
சரி முரளி, இப்ப வந்து நெடுவாசலில் வந்து போராட்டம் தற்காலிகமாக விலக்கொள்ளப்பட்டதா செய்திகள் வந்துள்ள நிலையில், மற்ற இடங்களில் இதுக்கு அருகாமையில் உள்ள இடங்கள் எல்லாம் எப்படி போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறதா, இல்ல அது பற்றி என்ன தகவல் உண்டு?
அதாவது இப்ப நெடுவாசல் தவிர வடகாடு என்கிற இடத்துல வந்து மிக ஒரு தீவிரமான ஒரு போராட்டம் நெடுவாசலுக்கு அடுத்தபடியா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப செய்தியாளர்கள் வந்து அதை பத்தி அந்த இடங்கள் இது போன்ற பல இடங்கள்ல சின்ன சின்ன அளவுல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இந்த போராட்டங்கள்லாம் என்ன ஆகும் கேட்டப்ப அமைச்சர்கள் தொடர்ந்து அந்த இடங்களுக்கு போறாங்க. இப்ப அடுத்ததாக வடகாட்டுக்கு அமைச்சர் போகிறார் விஜயபாஸ்கர். அங்கும் போய் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். அவர்களிடம் பேசி இந்த நெடுவாசல் போராட்டத்தையும் அவர்கள் கைவிட்டிருப்பதை சொல்லி அங்கும் கைவிட செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அங்கும் போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்படும் என்றுதான் போராட்டக்காரர்கள் தெரிவிக்கிறாங்க.
சரி முரளி, மிக்க நன்றி. உங்கள் நேரலை செய்திக்கு மிக்க நன்றி. முரளிதரன் வழங்கிய நேரலை செய்தி அது. இந்திய கடலோர காவல்படையால் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் 10 பேரை 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குவது மீண்டும் முரளிதரன்.
இந்திய கடலோர காவல்படையால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் 10 பேரை 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கில் 50 மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த 2 மீன்பிடி படகுகளை இந்திய கடலோர காவல்படையினர் நேற்று முன்தினம் மடக்கி பிடித்தனர். மனோஜ் மற்றும் கலனபுதா 3 என்ற இந்த 2 படகுகளிலும் தலா 5 மீனவர்கள் இருந்தனர். இந்திய இலங்கை கடல் எல்லையிலிருந்து சுமார் 4 மைல் தொலைவு இந்திய எல்லைக்குள் வந்து அவர்கள் மீன் பிடித்ததால் கைது செய்யப்பட்டு காரைக்கால் கொண்டு வரப்பட்டனர். பிறகு அவர்கள் நாகப்பட்டினத்தில் உள்ள கடற்கரை பாதுகாப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இவர்கள் நேற்று நாகப்பட்டினத்திலிருந்து சென்னை அழைத்து வரப்பட்டு சென்னை தலைமை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சந்திரன் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்களை விசாரித்த நீதிபதி தமிழக காவல்துறையினர் அவர்களை மரியாதையாக நடத்தினார்களா என்று கேள்வி எழுப்பினார். காவல்துறையினர் தங்களை மரியாதையாகவே நடத்தியதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இதனை கேட்ட நீதிபதி தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டினால் இலங்கை கடற்படையினர் அவர்களை தாக்குவதை சுட்டிக்காட்டி இலங்கை அதிகாரிகளிடம் தாங்கள் மரியாதையாக நடத்தப்பட்டதை தெரிவிக்க வேண்டுமென மீனவர்களிடம் கூறினார். அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட மீனவர்களை மார்ச் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதற்கு பின் மீனவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் சமீபத்தில் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில் தமிழக நீதிபதி ஒருவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
முரளிதரன். புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையின் போது ஏற்பட்ட மின்தடையால் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் தங்கவேல்.
புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை அளிக்கும் போது ஏற்பட்ட மின்தடையால் சிகிச்சை பெற்ற 2 பெண்கள் உள்பட 3 பேர் உயிரிழந்தார்கள். கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ள 7 நோயாளிகள் இலவசமாக சிகிச்சை பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றும் வழக்கம்போல் அந்த பிரிவில் பலர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தனர். சிறுநீரக இயல் பிரிவில் ரத்தம் சுத்திகரிப்பு பணி நடந்து கொண்டிருந்த போது காலை 11 மணிக்கு திடீரென மின்சாரம் தடைபட்டது. அப்போது மாற்று ஏற்பாடாக இருந்த இன்வெர்டர் இயந்திரங்களும் இயங்கவில்லை. சிகிச்சை பெற்று வந்த 75 வயதுடைய ஒரு மூதாட்டிக்கும் 50 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு பெண்ணும் ஆணும் மூச்சுத் திணறலால் பாதிக்கப்பட்டார்கள். பெண்கள் இருவரும் உடனடியாக உயிரிழந்த நிலையில் இன்னொருவர் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி உயிரிழந்தார். டயாலிசிஸ் சிகிச்சை பெற வந்தவர்கள் மின்தடை ஏற்பட்டதால் உயிரிழந்த சம்பவம் மருத்துவமனையில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இறந்தவர்களின் உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதுகுறித்து புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் ராமனை தொடர்பு கொண்டு கேட்டபோது
And we got news that the medical college power shut down. 3 people were in dialysis, power shut down. 7-8 minutes power varilla. அது ஆக்சுவலி ஜென்ரேட்டர் நார்மலி 1 மினிட்ல வந்துடும். ஸோ 7-8 மினிட்ஸ் ஆச்சு. பட் பவர் ரிட்டர்ன் வரும்போது ஏதோ ப்ராப்ளம் வாமிட்டிங் அண்ட் பிகேம் மோர் ஸ்டிஃப் அண்ட் ஆல் தட் டூ பேஷண்ட்ஸ் இமிடியட்லி கொலாப்ஸ் அண்ட் டை தேர்ட் பேஷண்ட் பிகேம் வெரி சிக் அண்ட் வாஸ் அட்மிட்டட் இன் ஐசியூ பட் சப்சிக்வென்ட்லி ஆல்சோ பாஸ்ட் அவே அது என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறதுக்கு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெஃப்ரலஜி ஜிஹெச் அண்ட் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் டு கோ இன் டு டீடைல்ஸ் அண்ட் கிவ் எ ரிப்போர்ட் வித்இன் டூ டேஸ்
டெக்னிக்கல் ஃபால்ட்டால் அது நெக்லிஜென்ஸ்னால ஏற்பட்டதா
இல்ல இட்ஸ் எ டெக்னிக்கல் பார்ட் சோ யூ வாண்ட் டு நோ வாட் டெக்னிக்கலி வென்ட் ராங் நோ க்வெஸ்சன் ஆஃப் நெக்லிஜென்ஸ் அட் ஆல்
என்றார் சுகாதாரத்துறை இயக்குனர் ராமன். மேலும் சம்பவம் நடந்த நேரத்தில் பணியில் இருந்த மருத்துவர் உள்பட பணியாளர்கள் அனைவரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
தங்கவேல் வழங்கிய தொகுப்பு அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை மறுநாள் அறிவிக்கப்பட உள்ள சூழலில் அம்மாநில முதல்வரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் பிபிசி இந்தி சேவைக்கு அளித்துள்ள பேட்டியில் சில முக்கிய தகவல்களை தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் தங்கவேல்.
இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்து சனிக்கிழமை முடிவுகள் அறிவிக்கப்படும் நிலையில் தேவைப்பட்டால் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கைகோர்க்க தயாராக இருப்பதாக உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சரும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவருமான அகிலேஷ் யாதவ் சூசகமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிபிசி ஹிந்தி சேவைக்கு அளித்த பேட்டியில் அகிலேஷ் யாதவ் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. மாயாவதி கட்சி தனியாகவும் பாரதிய ஜனதா கட்சி தனியாகவும் போட்டியிட்டன. தேர்தல் முடிவுகள் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்டால் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்று கேட்டபோது இப்போது அதற்கான அவசியம் எழவில்லை என்று அகிலேஷ் தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்க மாயாவதியின் உதவியை நான் கேட்பேன் என்றும் அல்லது மாயாவதிக்கு ஆதரவு அளிப்பேன் என்றும் பேசிக்கொள்கிறார்கள். இப்போது அந்த கேள்வி எழவில்லை. காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் போதிய இடங்களை வென்று ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் அகிலேஷ் யாதவ். இருந்த போதிலும் கூட்டணி ஆட்சி தொடர்பாக நீங்கள் இன்னும் தெளிவான பதிலை சொல்லவில்லை என்று அவரிடம் மீண்டும் கேட்டபோது காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணிக்கு விவசாயிகள் மகளிர் மற்றும் இளைஞர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் எனினும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே தெளிவான நிலை தெரியும் என்றார். அவர் மேலும் கூறுகையில்
तो देखिए कोई नहीं चाहेगा कि उत्तर प्रदेश में राष्ट्रपति शासन लागू हो बीजेपी रिमोट कंट्रोल से उत्तर प्रदेश को चलाए
आम ஒருவேளை ஆட்சி அமைக்க தேவைப்பட்டால் யாரும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைவதை விரும்ப மாட்டார்கள். ரிமோட் கண்ட்ரோல் மூலம் உத்தரப்பிரதேசத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆள்வதை யாரும் விரும்ப மாட்டார்கள் என்றார் அவர்.
தங்கவேல், இனி இலங்கை கண்ணோட்டம். யாழ்ப்பாணத்தில் வேலை கோரி போராடி வரும் பட்டதாரிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் மாணிக்கவாசம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தில் வேலை கோரி போராட்டம் நடத்தி வருகின்ற வேலையற்ற பட்டதாரிகள் இன்று மாகாண சபையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருந்தார்கள். இதனை அடுத்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக மாகாண ஆளுநரை சந்தித்து பேச்சுக்கள் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை அடுத்து வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் வடமாகாண அவைத் தலைவர் அமைச்சர்களுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பட்டதாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த வினோஜா சுந்தர்லிங்கம் அவர்கள் கூறினார்.
தெரிவு செய்து அமைச்சர்கள் ஒன்றாக இருந்து நாங்கள் அடுத்த நடவடிக்கை என்ன எடுப்பது என்பது பற்றி கலந்து ஆலோசித்தோம். ஆளுநரை சந்தித்து வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கு கலந்து ஆலோசிப்பதாக கூறியிருந்தார்கள். ஏனென்றால் வடக்கு மாகாண சபைக்கு கீழ் மட்டும் அதிகாரம் இருப்பதில்லை எனவும் சில வேலை வாய்ப்புகள் வந்து ஆளுநரின் கீழ் உள்ளதாகவும் கூறினார்கள். அதனால் 13ஆம் தேதி அமைச்சர்கள் அனைவரும் உட்பட அவைத்தலைவரும் ஆளுநருடனும் 7 பிரதிநிதிகளும் சந்திப்பதாகவும் அதனூடாக வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார்கள். எனினும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் காலை வரையறையற்று தொடரும் என்பதை கூறிக்கொள்ளும்
என்றார் வினோஜா சுந்தர்லிங்கம் அவர்கள். கடந்த 10 தினங்களுக்கு மேலாக வடமாகாண வேலையேற்றப்பட்டதாரிகள் யாழ் அரசு செயலகத்திற்கு எதிரில் வேலை கோரி போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். சுமார் 2000 பட்டதாரிகள் வேலையேற்றியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வேலையேற்ற பட்டதாரிகள் தன்னை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தால் பேச்சுவார்த்தைகளின் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என குறிப்பிட்டிருந்தார். ஆயினும் ஜனாதிபதியின் கூற்று தொடர்பில் தங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் பலிந்து காணாமலாக்கப்பட்டோர் குறித்து அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என கோரி வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய நகரங்களில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பா பிளவில் தமது கிராமத்து காணிகளை விட்டு ராணுவம் வெளியேற வேண்டும் என கோரி அந்த கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
மாணிக்கவாசகம் வழங்கிய செய்தியுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.